الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லாஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியமினால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இனிமையான இல்லற வாழ்வு என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். உண்மையில் இன்று பலருடைய குடும்ப வாழ்க்கை இருக்கும்போது அது இனிமையான இல்லற வாழ்வாக இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமான கேள்வியாகவே இருக்கும். ஏனென்றால் குடும்ப வாழ்வை தொல்லையாக, சங்கடமாக, சிரமமாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். தமிழ் மொழியிலே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள் அல்லது வார்த்தை பிரயோகங்கள் இந்த அவர நிலையை எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. மனைவி பற்றி சொல்லும்போது மனையும் மனைவியும் ஒன்றுதான், இல்லை என்றால் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இருந்துவிட்டால் தொல்லை தொல்லை என்று சொல்வார்கள். மழை வரும் வரைக்கும் மழை இல்லை மழை இல்லைன்னு சொல்லுவாங்க. மழை வந்துட்டு சொன்னா எல்லாருக்குமே அது ஒரு டிஸ்டர்பா இருக்கும். மனைவியும் அப்படித்தான் பாக்குறாங்க. இல்லாட்டி இல்லைன்னு கவலைப்படுவாங்க, இருந்துட்டா பக்கத்துல இருந்தா அது ஒரு தொல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கைக்கு வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் வித்தியாசம் சொல்லுகிற போது, வந்தவங்க எப்படா உள்ள போகணும்னு யோசிப்பாங்க, உள்ள இருக்கிறவங்க எப்படா வெளியே போகலாம்னு யோசிப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது இப்போது ஒரு சிக்கலாக, பிரச்சனையாக, மனதுக்கு நிம்மதி கொடுக்காத ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன? ஏன் இனிமையாக இருக்க வேண்டிய இல்லற வாழ்க்கையை நாம் கசப்பாக சங்கடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம்? எலுமிச்சம் பழத்தை நாம் எடுத்துக்கொண்டால் தேசிகா, அத புழிஞ்சி வாயில வச்சு பார்த்தோம் சொன்னா சகிக்கலாம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம சீனியை போட்டு தண்ணியை கலந்து அதுல கொஞ்சம் ஐச கலந்தா அது ரொம்ப டேஸ்டா மாறிடுது. புளிப்பான ஓர்ப்பான எலுமிச்சம் சாறை இனிமையாக மாற்றிக்கொள்ள தெரிந்த நாம் இனிமையாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை கசப்பாக, புளிப்பாக, சங்கடமாக, சர்ச்சையாக, சண்டையாக, சந்தேகமாக இப்படி நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இது உண்மையில எங்களுடைய இயல்புகளாலும் எங்களுடைய தவறான நடத்தைகளாலும் உருவாகக்கூடிய ஒரு நிலை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்பது எம்மிடம் வருமாக இருந்தால், அல்லது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக சரியாக நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால், குடும்ப வாழ்வில் கணவனுடைய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமைகள், மனைவியினுடைய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமைகள், இவற்றையெல்லாம் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை என்பது இனிமையானதாக இருக்கும். எனவே ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கைக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை சுருக்கமாக இந்த உரையினூடாக தொட்டுச் செல்லலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எல்லாரும் திருமணம் செய்கிறார்கள். பெரும்பாலும் திருமணத்தினுடைய அதாவது மெயின் இலக்காக பார்க்கப்படுவது அவரவருடைய அதாவது பாலியல் ஆசைகளை மட்டும் இலக்காக வைக்கிறாங்க. ஒரு ஆண் தனக்கான பெண்ணை தெரிவு செய்கிற போதும், ஒரு பெண் தனக்கான ஆணை தெரிவு செய்யும் போதும் இந்த ஆசையை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவங்க திருமணத்தை அமைக்க முயற்சி செய்யறாங்க. வேற எதுவுமே அவங்களுக்கு இதுல பார்வைக்கு செலுத்தப்படுவது கிடையாது. சில நேரங்களிலே பாடசாலைக்கு போன பிள்ளைய காணல, உமாமாருக்கு பாப்பாமாருக்கு பொலிசில போய் சொல்லவும் பயம். எவனாவது கடத்தி இருப்பானா இல்லாட்டி இந்த புள்ள ஓடி போயிருக்குமான்னு தெரியாது. பார்த்தா பதினோரு அதாவது பாடசாலைக்கு போறதுல வயதிலேயே தனக்கு விரும்பிய ஒரு ஆணோட வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு, ஒரு நாளோ ரெண்டு நாளோ அல்லது காலையில ஓடி மாலையில வந்து சேர்ந்தா எல்லாருமா சேர்ந்து நாலு ஏசி ஏசிக்கு என்ன செய்வாங்கன்னா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க. ஓடி போறவங்க வேற யாரையும் கல்யாணம் முடிச்சு வைக்கலாம், யாரோட ஓடி போனாங்களோ அவங்கள முடிச்சு வச்சிருவாங்க. எவ்வளவுதான் சண்டித்தனம் பேசுறவங்களா இருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய கடைசி முடிவு ஆகாது, ஓடி போறவங்க முடிச்சு கொடுத்துருங்க. அப்ப அவங்களுடைய இலக்கணம் அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த யார விரும்புறாங்களோ அவங்க அடையணும். இதுல உமா பாப்பாவுடைய துவா கிடைக்குமா, பெரியவங்களுடைய பிரார்த்தனை கிடைக்குமா, சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்குமா? நான் என்னுடைய ஆசையை அடைகிறதுனால உம்மனமான வாப்பளமான மரியாதை எல்லாம் இல்லாம போயிருமே, ஆனா எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய தங்கச்சிமா இருக்க ஒழுங்கான மாப்பிள்ளை கிடைக்காம போயிருமே, எதை பத்தியும் அவங்க சிந்திக்கிறது கிடையாது. அப்ப இதை மட்டுமே இலக்காக கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு போகிறவர்கள் முழுமையான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு வரையறை இருக்குது. அதாவது சொல்லுவார்கள் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. ஒரு கொஞ்ச நாள் போனவுடனே தேவைக்குத்தான் இதாவது ஆரம்பத்தில் திருமணத்துக்கு முன்னால இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். திருமணத்துக்கு பிறகு தேவைக்குரிய தேவைப்படுற நேரத்தில் பாலியல் உறவை தீர்த்து கொள்ளணும். இதை தவிர அதுல பெருசா ஒன்றும் இருக்காது. இதை மட்டும் இலக்காக கொண்டு போனவங்க வாழ்க்கையை முழுமையாக ரன் பண்ண முடியாது. இஸ்லாம் திருமணத்தை முதல்ல ஆன்மீகமா பார்க்குது, இபாதத்தா பார்க்குது. அன்னிக்காக மின் சுண்ணத்தி ரகிமான் சுண்ணத்தி பலைசமின்னி, திருமணம் என்றது எனது வழிமுறை. யார் எனது இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. அவன் முதலாவது திருமணத்தை நாம் எதற்காக செய்ய வேண்டும் சொன்னா மார்க்கம் என்றதுக்காக செய்யணும். அப்ப மார்க்கம் என்றதுக்காக செய்கிற போது அல்லாஹ்வுடைய அருள் அதுல கிடைக்கும், நல்லவங்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும். கல்யாணத்துக்கு வாரவங்க பாரக்கல்லாஹு லக்கவ பாரக்கலைக்கவ ஜமா பைனக்குமா ஃபீ ஹைரந்து எங்களுக்காக துவா செய்வாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையே நல்ல விஷயத்தில் இலக்கப்பாடு இருக்க வேண்டும்ன்றதுக்காக பொதுமக்களுடைய நல்லவங்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும், உம்மா அப்பா அவனுடைய அதாவது துவா கிடைக்கும். அப்ப இதெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவை. எனவே நாங்கள் திருமண வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அது ஒரு இபாதத்தாக ஆன்மீகமாக பார்த்து ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கை நல்லதாக இருக்கிறதாக இருந்தா நம்ம தெரிவு செய்யற ஜோடி, இன்னைக்கு ஜோடி தெரிவு செய்யும் போது என்ன பாக்குறாங்க பெண்களும் என்ன பாக்குறாங்கன்னா அவங்கவுங்க விரும்புற நடிகர் மாதிரியான மாப்பிள்ளைமார் கிடைக்கும் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்களும் அவங்களுக்கு கவர்ச்சிக்கு ஒரு பெண் தேவைன்னு பாக்குறாங்க. ஆனா இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் தருகிறது, துன்பகுள் மராத்துடைய அருமை, நாலு காரணத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். நீ மாளிகா வலி ஜமாலிகா வலி ஹசபிகா, செல்வத்துக்காக பணக்கார வீட்டுல கல்யாணம் முடிச்சா நம்மளும் வசதியா இருக்கலாம்னு முடிப்பாங்க, அழகான பெண்ணிடத்துக்காக கல்யாணம் முடிப்பாங்க, ஒரு பெரிய குடும்பத்தை அந்தஸ்தான குடும்பத்துக்காக திருமணம் முடிப்பாங்க. இப்படி எல்லாம் நோக்கங்கள்ல திருமணம் முடிக்கலாம். நீங்கள் மார்க்கமுடையவரை பற்றி கொள்ளுங்க. நீங்க திருமணத்துக்காக வைக்கக்கூடிய முதல் சரத்து எதுவாக இருக்க வேண்டும்டா, முதல் ஒரு மனைவியை தெரிவிக்கிறதுக்கு முதலாவது நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்குதான்னு பாருங்க. இப்ப மார்க்கப்பட்டுள்ளவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா மத்த மூணு இல்லாம வர எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணு பணக்காரமான இல்ல பணக்காரியா நம்ம ஆக்கலாது, அழகா இல்ல அழகானவள நம்ம மாத்தலாது, குடும்பம் கௌரவமான குடும்பமா இல்ல நம்ம பெரிய குடும்ப கௌரவமா மாத்தலாது. மார்க்கம் இல்லாதவளை முடிச்சாலும் பொறவு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி கொள்ளலாம். மார்க்கத்தை நம்ம கொடுத்தா கேட்கத்தானே போற அவ. மார்க்கம்ங்கிறதுல பல விஷயம் இருக்குது, சில கொள்கை விஷயங்கள் நுழைச்சிடலாம், சில இபாதத்துக்கள் ஓரளவு கொண்டு வந்துடலாம், சில இயல்புகள் இருக்குது, இயல்பாக வர வேண்டிய பக்குவங்கள் பழக்க வழக்கங்கள் அது தானா வராது, அது ஆரம்பத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். அப்ப முதலாவது திருமணத்துக்காக ஆணை தெரிவு செய்கிற போது மார்க்கத்தை பாருங்க. மார்க்கம் இல்லாம மற்ற எதையாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் சில நேரங்கள்ல உங்களோட வாழ்க்கைக்கு பாதிப்பாக அமையலாம். ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் இருந்து அழகம் இருந்தா பிரச்சனை இல்லை, அழகு இருக்குது மார்க்கம் இல்லைன்னா உங்களுக்கு அது பிரச்சனை ஆகலாம். செல்வம் இருக்குது ஆனா மார்க்கம் இல்லைன்னு சொன்னா அதனால பிரச்சனை வரும். மார்க்கம் உள்ள பெண்ணிடத்துல செல்வம் இருந்தா அது பிரச்சனையாக அமையாது. ஆக முதலாவது மார்க்கம் பார்க்கப்பட வேண்டும். ஆம்பளை பார்க்கும் போது கூட, மாப்பிள்ளைய பார்க்கும் போது கூட, உமா பாப்பா என்ன பாக்குறாங்க, பொரிய நல்லா தொழில் செய்யறாங்க, நல்ல ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்க, பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்கா விசா பற்றுமா, பாஸ்போர்ட் எடுக்கிறதெல்லாம் இப்ப மாப்பிள்ளை ஆகுறதுக்காக அடையாளங்கள் ஒன்றா இருக்கு, சொந்தமா தெரிவில் வச்சிருக்கிறாரு, பார்த்தா லோன்ல இருக்கு, இதைத்தான் பாக்குறாங்க. அதாவது மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை வச்சு திண்ண கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறான்னு பாக்குறாங்க. மார்க்கத்தில் எங்களுடைய நிலப்பாடு என்ன, சில நேரங்களில் படித்த குடும்பங்கள் போய் மாத்திக்கிறாங்க, சில நல்லா படித்தவங்களா இருப்பாங்க, பக்குவமா இருப்பாங்க, சில உமா பாப்பா மாருக்கு தேவையில்லாத ஆசைகள், எங்களை மாப்பிள்ளை லண்டன்ல இருக்கணும், மாப்பிள்ளை பொறியில இருக்கணும், அவர் சுவிஸ்ல இருக்கிறாரு, இதை சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பெருமை. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் பார்த்தா அவங்க ஏற்கனவே அங்க லண்டன்ல பொண்ணு இருக்குது, புள்ள குட்டியெல்லாம் இருக்குது, ஊருக்கு தெரியறதுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்காக இங்க ஒரு கல்யாணம் முடிச்சிருப்பாரு, சில நேரம் முடிச்சுட்டு போய் எடுக்கிறது எடுக்க மாட்டாங்க, குறைதான் நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்தா அவருக்கு அங்க வேற வேற தொடர்புகள் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான நோக்கங்கள், உமா அப்பாவுடைய கௌரவத்துக்காக நடக்கக்கூடிய திருமணங்கள் இதெல்லாம் நாங்க பாக்குறோம். அப்ப மாப்பிள்ளை தெரிவு செய்யப்படுகிற போதும் அவருக்கு மார்க்கம் இருக்குதான்னு பாக்குறோம். சில பேரு நல்லா பள்ளிக்கு அடிக்கடி வராரு, பள்ளியெல்லாம் கலந்தாரு, பாரத்தெல்லாம் நல்லா இவங்க தொழுகிற தொழுகையை வச்சு சோறு போடணுமா, அவர் குடிக்கிற நோம்பை வச்சு மகளுக்கு தேவையான வாக்க வசதியை கொடுக்கணுமா, இப்படி பாக்குறாங்க. எனவே நாங்க முதலாவது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் சொன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இணைய போறவங்க ரெண்டு பேரும் மார்க்க முடியவங்களா, இது நாங்க பார்க்கணும். எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சகோதரிகளுக்கு மாப்பிள்ளைகளாக இருந்தா மார்க்கம் உள்ளவங்களா நம்ம தெரிவு செய்ய முயற்சி. சில பேர் நல்ல வசதியா இருப்பாங்க, அந்த வசதிக்கு மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழையை முடிச்சு கொடுத்து அவனையும் நல்லா வச்சுக்கலாம், அவனும் குடும்பத்திலும் நல்லா இருப்பான், ஆனா அந்த சிந்தனை வரமாட்டேங்கிற ஒரு சமூக நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து கண்ணியத்துக்குரிய சோழர்களே, திருமணத்துக்கு அல்லாஹ்வுத்தால அழகான ஒரு நோக்கத்தை சொல்கிறான், கலக்கலக்கும் நசுவாஜா, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ங்கிறதுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது, அதுல ஒன்றுதான் உங்களிலிருந்தே உங்களுக்கு அவன் சோடியை படிச்சிருக்கிறது. அந்த சோடியை படைத்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்லிச்சோம்னா, பைனக்கும் மவத்தத்தும் ரஹ்மா, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பாச பிணைப்பையும் ஒரு மிக நெருக்கமான அந்த மஜால பைனக்கும் மவத்தா, இந்த மவத்தா என்ற சொல்றதுதான் இந்த நாங்க அல்லாவுக்கு ஒரு வதூத் என்று பேர் சொல்லுவோம் நாங்க, அந்த பேர் வந்தது அது ரொம்ப ஒரு நேசத்தை அல்லாவுக்கால உருவாக்குறாங்க, அந்த நேசத்தை நம்ம வரையறை செய்ய முடியாம நிலை இருக்கும். இப்ப சாதாரணமா ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்சு அடுத்த நிமிடம் மாப்பிளை கொண்டு நடந்துட்டு வைங்க, சொந்த வாப்பா மூத்தாலும் அழாத அழுது அந்த புள்ள ஆளும், நேற்று வரைக்கும் யாருமே தெரியாத ஆளா இருக்கும், அப்படி ஒரு பிணைப்பை அல்லாஹால ஏற்படுத்துகிறான், அவங்க ரெண்டு பேருத்துடைய பாச பிணைப்பை அல்லாஹால உருவாக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, தத்துணும் இறைஹா, கணவன் மனைவிடத்திலும் மனைவி கணவனத்திலும் அமைதி பெற வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும். அப்ப திருமண வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அமைதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இதுதான் திருமண வாழ்க்கையினுடைய நோக்கம். இந்த அமைதியான நிம்மதியான வாழ்க்கை அமைகிறதுக்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, திருமணம் முடிக்கிறவங்களுக்கு இடையில ஒரு பாச பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அப்ப கணவன் மனைவி கிடையில் இருக்கக்கூடிய உறவுகள்ங்கிறது இந்த பாசத்தின் அடிப்படையில் அமையமாக இருந்தால், அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த அன்பின் அடிப்படையில் அமையமாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இதே நேரத்தில் நாங்க இன்னொரு கோணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது, அது என்னன்னு சொன்னால், சைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான வேலை கணவனுக்கு மனைவி கிடையில மூட்டி விடுறது. அல்லாஹ்வுத்தால கணவன் மனைவி கிடையில ஒரு அன்பை வச்சிருக்கிறான், ஒரு பாச பிணைப்பை வச்சிருக்கிறான். சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, கணவனுக்கு மனைவி கிடையில பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். அல்லாஹ் தந்த அன்பினூடாக, அல்லாஹ் தந்த அருளினூடாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே தங்களுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்கள் சொன்னால், குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதை விட்டுட்டு சைத்தான் நமக்குள்ள போடக்கூடிய உணர்வுகள் இருக்கு, வீண் சந்தேகம், வீணான விரண்டா வாதங்கள், தர்க்கம் செய்யறது, குதர்க்கம் பண்றது, பேராசைப்படுறது, அடுத்தவங்களை போல வாழ வேண்டும் என்ற ஆர்வம் கொள்வது, அதாவது இந்த பணிஞ்சு போகாம இருக்கிறது, விட்டு கொடுக்காம இருக்கிறது, சுயகௌரவம் பாக்குறது, தன்மானம் பாக்குறது, இந்த மாதிரி சைத்தான் தூண்டி விடுகிற உணர்வுகள் இருக்கும். இந்த உணர்வுகளின் அடிப்படையில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தங்களுக்கு இடையில உள்ள உறவை வச்சுக்குவாங்கன்னு சொன்னா, அது வந்து குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதிக்கு பாதிப்பாக அமையும். எனவே கலியத்துக்குரிய சோழர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேரும் அல்லாஹ் தந்த அன்பின் அடிப்படையில், அல்லாஹ் தந்த அந்த கருணையின் அடிப்படையில் தங்களுக்கான உறவுகளை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுல நாங்கள் இன்னொரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் எல்லா கணவன்மாருக்கும் அவங்க மனைவி மேல அன்பு இருக்குது, எல்லா மனைவிமார்களுக்கும் அவங்க கணவன் மேலையும் பாசம் இருக்குது. சில வேளை ஒன்று ரெண்டு பிரச்சனைகளான விஷயங்கள் இருக்கலாம். கணவனை பிடிக்காம கல்யாணம் முடிச்சிட்டு இருந்தவங்க, மனைவியை பிடிக்காம ஏதாவது நிர்பந்தங்களாக கல்யாணம் முடிச்சவங்க, அல்லது வெளி தொடர்புகள் வச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி சில அதாவது பொதுவான வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவங்க இருக்கலாம். பெரும்பாலும் எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய மனைவிமார்களை விரும்புறாங்க, எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய கணவரை விரும்புறாங்க. ஆனா வெளிப்படையான சில நடத்தக்கூடிய சில நடவடிக்கைகள் அவங்க அன்பை மறைக்கிறதாக இருக்கும். ஆனா அதைத்தான் நாங்க உண்மை நினைச்சுக்கிறோம். இப்ப சாதாரணமாக எல்லா பெற்றோர்களுக்கும் தங்க பிள்ளைகள் மீது அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அளவுக்கு மீறிய அன்பு இருக்குது, அளவுக்கு மீறிய பாசம் இருக்குது. சாதாரணமா ஒரு 12 வயசு 13 வயசு இந்த நிலையில் இருக்கக்கூடிய பையன்களை கூப்பிட்டு உனக்கு யாரு ரொம்ப விருப்பம் இல்லாத ஆள் யாருன்னு கேட்டா, சில நேரம் அவங்க சில பேர் அவங்க டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாஸ்டரை பிடிக்காது, இந்த டீச்சரை பிடிக்காது. பெரும்பாலான பிள்ளைகிட்ட கேட்டா பாப்பாவை பிடிக்காது, ஏன் பிடிக்காது, ஒரே படின்னு சொல்லுவாரு, கேம் விளையாட வேணாண்டுவாரு, கம்ப்யூட்டர் பார்க்க விட மாட்டாரு, உமாவை பிடிக்காது, ஒரே கிளாஸ் போன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, உமா பாப்பாவுடைய பாசத்தை விளங்கல, அவங்க தங்களுக்கு எதிரிகள் பாக்குறாங்க, எங்களுடைய சுதந்திரத்துக்கு தடையா இருக்கிறாங்க, எங்களுடைய விருப்பங்களுக்கு தடையா இருக்கிறாங்க, இப்படி பாக்குறாங்க. இதே போல சில கணவன் மனைவியுடைய நடவடிக்கை என்ன செய்யுது சொன்னா, ஒருவர் மற்றவர் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை மறைச்சிருது, வெளிப்படையான சில செயல்பாடுகள் அந்த கோபத்தை காட்டுற மாதிரி அமைஞ்சிருது. அதைத்தான் வெளிப்படையை தான் உண்மை நினைச்சிட்டு வாழ்க்கை கசந்து போயிருச்சு, அவர் என்னோட விருப்பம் இல்ல, அவருக்கு என்னோட இறக்கம் இல்ல, இந்த மாதிரியான ஒரு மனநிலை உருவாகும். எனவே தனியத்துக்கு பேசுறவர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேருமே சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் சில நேரம் நம்மளை கண்டிச்சாலும் அவர் நம்மளுக்கு பேர் அன்பா தான் இருக்கிறாரு, அன்ப மனசுல வச்சுட்டு வார கோபத்தை வாயால காட்டுறாரு. முன்னாசிக்கள் எப்படி உள்ளத்துல குப்புற வச்சுட்டு வெளியில இஸ்லாத்தை காட்டுவாங்களோ, அதே மாதிரி சில நேரங்களில் அன்பை உள்ள வச்சுட்டு வெளியே கோபத்தை காட்டுவாங்க. அந்த ஒரு நிலை இருக்குது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் ஏசினாலும் என்னோட இறக்கமா தான் இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு பேசாம போனாலும் என்னோட இறக்கமா தான் இருக்கிறாரு. இதை மனைவிமாரும் விலகிக் கொள்ளணும். இதே மாதிரி கணவன்மாரும் மனைவி சில நேரங்களில் நம்மளோட முகத்தை தூக்குற மாதிரி இருந்தாலும், சிரிச்சு பேசாம இருந்தாலும், அவர் நம்ம மேல அன்பா தான் இருக்கிறார். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். மனசளவுல சரி, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த கணவன் மனைவி கடையில உள்ள நிலவங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளால், பொதுவான ஒரு நிதானமான விளக்கம் எங்களுக்கு தேவையா இருக்கு. என்ன நிதானமான விளக்கம்? எதிலையுமே நாங்க அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, எதிலையுமே அளவுக்கு மீறி எதிர்பார்ப்பு நம்ம இருக்கக்கூடாது. நான் கணவனா இருக்கிறேன் என்கிறதுக்காக நான் நினைக்கிறதெல்லாம் என் மனைவி செய்யணும், முழுசா 100% ஏண்ட விருப்பத்துக்கு ஏற்ப அவன் நடக்கணும், இப்படி ஒரு கணவனை எதிர்பார்க்க கூடாது. ஒரு மனைவி நான் நினைக்கிற எல்லாத்தையும் என்ன வாப்பனை செஞ்சு தரணும் என்று நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம எதிர்பார்க்கறதை விட எதிர்பார்க்கறத 50-100 வீதம் எதிர்பார்க்கறோம், 52 வீதம் 54 வீதம் அப்படி இருக்குதுன்னு சொன்னா, 50 தாங்க நம்ம அப்படியே சந்தோஷப்பட்டு கூட போக வேண்டியதுதான். மனிதனுடைய வாழ்க்கையில எந்த போனாலும் குறைகளை நாங்க பார்த்து கொண்டிருந்தோம்டா, நிறை இருப்பது தெரியவே தெரியாது. நிறைகளை பார்த்து சந்தோஷப்பட நம்ம கற்றுக்கொள்ளணும். இது எல்லா விஷயத்துக்கும் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக விவகாரங்களில் உங்களுக்கு மேல உள்ளவங்க நீங்க பார்க்காதீங்க, கீழே உள்ளவங்களை பாருங்க, அப்பதான் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு விளங்கும். பொருளாதாரத்துல எனக்கு மேல உள்ளவனை பார்த்து அவனுக்கு அப்படி இருக்குது எனக்கு இல்லையா, அவனுக்கு அப்படி இருக்குது எனக்கு இல்லையா என்று சொன்னா, பில்கேஸ் மிந்து அளவுக்கு காசு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ஆசை தீராது. உலகத்துல நான் தான் 1வது ஆண்டு வந்தா கூட அதுக்கு பிறகு அந்த 1வது இடத்தை தக்க வச்சுக் கொள்ளுங்க, அதுக்காக நான் உழைக்க வேண்டிய நிலைமை வரும். எனவே அதுல முடிவு கிடையாது. எனவே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, கீழே உள்ளவர்களை பாருங்க, எவ்வளவு குறையுதுன்னு பாக்காதீங்க, எவ்வளவு கூடி இருக்குதுன்னு பாருங்க, அதை பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கிற ஒரு அடிப்படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஒரு கணவனோ மனைவியோ எதிர்த்தரப்பாளத்துல நம்ம எதிர்பார்க்கறது 100 இருக்கும்னு ஆசைப்பட வேண்டும். ஏன்னா எங்களால கூட நாங்க விரும்புற மாதிரி நடந்து கொள்ள இயலாது. நான் எப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புறேனோ 100 என்னால் அப்படி நடந்து கொள்ள முடியாது. நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ 100 நீங்க விரும்புற மாதிரி உங்களால செய்ய இயலாது. உங்களாலேயே நீங்க விரும்புற மாதிரி வாழ முடியாதுங்கிற போது உங்களோட மனைவி நீங்க விரும்புற எல்லாத்தையும் செய்யும் நீங்க ஆசைப்பட்டீங்களா? நீங்க விரும்புற அவலத்தையும் அவன் நிறைவேற்றுவதாக இருக்கும் நீங்க நினைச்சீங்களா? அது சாத்தியம் இல்லை. ஒரு ரோபோவா இருந்தா நாங்க இருந்த கட்டளை எல்லாம் செஞ்சுட்டு போகும். ஏன்னா அதுக்கு கொடுத்த அந்த உத்தரவுக்கு ஏற்ப அது செயல்படும். ஆனா அவங்க ஆசா பாசம் உள்ள எதிர்பார்ப்புகள் உள்ள ஒரு உயிர். எனவே நாங்க விரும்புறத முழுசா அவங்க செய்வாங்க, செய்யணும் எதிர்பார்க்க கூடாது. மனைவியும் நாம் விரும்புற மாதிரி முழுசா 100 என் மாப்பிள்ள இருக்கும் எதிர்பார்க்க கூடாது. ஓரளவு நம்ம விரும்பக்கூடிய நலவுகள் இருக்குதுன்னு சொன்னா அந்த நலவை பார்த்து நாங்க திருப்தி பண்ணப்பட்ட பழக வேண்டும். அப்படி நாங்க பழகிட்டோம்னு சொன்னா கணவனுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு ரொம்ப குறைவா தெரியாது. வெறுப்போடு பார்க்கும்போதுதான், இது கணவன் மனைவிக்கு மட்டுமில்ல, உலகத்துல நாங்க யார வெறுப்பா பாக்குறோமோ அவங்கள சின்ன சின்ன பிழைகள் கூட எங்களுக்கு பெரிய பிழையா தெரியும். அது யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல நாங்க யார நேசத்தோட பாக்குறோமோ அவங்கள பெரிய பிழைகளும் எங்களுக்கு சின்னதா தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களோட சொந்த பிள்ளைகள் நிறைய தப்பு செய்வாங்க. தப்பு செய்யற நேரம் அவங்க மேல அடிக்கொண்டு கோபம் வருது. அந்த கோபம் அந்த சில நொடிகள் தாண்டதுக்கு பிறகு மனசுல இருக்குதா? ஒருவேளை தவறு செஞ்ச பிள்ளைக்கு அடிச்சாலும் படுக்கும் போது நம்ம பார்த்து கவலைப்படுறோம், சில நேரங்கள் கண்ணீர் விடுறோம். என்னன்னு சொன்னா, அவங்க மேல எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பால அவங்க செய்த பிழை எங்களுக்கு பெருசா தெரியாது. எனவே அல்லாஹ் தந்த இந்த அன்பை நாங்க மனசுல ஆழமா பதிஞ்சு கொண்டோம் சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை நம்முடைய உள்ளத்துல ஏற்றிக்கொள்ளாம இருந்தோம் சொன்னா, மனைவியினுடைய பெரிய தவறுகள் எங்களுக்கு பெருசா தெரியாது. சின்ன தவறையும் பெருப்பிக்கிற போக்கு வராது. கணவன் மேல அவர்கள நலவுகள் இருக்குது எங்களது நலவுகளையே நாங்கள் லிஸ்ட் பண்ணி கொண்டிருந்தோம் சொன்னா, அவர் விடக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு பெருசா தெரியாது. நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை உண்டாக்கிட்டு வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேல அதிருப்திகளை உண்டாக்கிட்டு வைங்க, அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, அதுதான் ஒரு பழமொழி சொன்னாங்க, வேண்டாத உண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம் சொல்லுவாங்க. பொண்டாட்டியை பிடிக்கலன்னு சொன்னா சும்மா போகும்போது கால் தட்டி பட்டாங்க, என்னடியும் உதஞ்சிட்டு போறாங்கன்னா கேட்பாங்க. அது தட்டுப்பட்ட மாதிரி தெரியாது, வேணும்னு தான் உதஞ்சிருப்பாய். சில நேரங்கள் மாப்பிள்ள மாதிரி கையில் இருக்கக்கூடிய சாமான் தவறி கீழே வந்துடும். அது கொஞ்சம் எடுன்னு சொன்னா, என்ன கீழே புளிய வைக்கிறதுக்காக இதை போட்டிருப்பாரு, என்ன பணிய வைக்கிறதுக்காக இந்த வேலை செஞ்சிருப்பாரு. அது ஏன்னு சொன்னா, நம்ம அவங்கள வெறுப்போட பாக்குறோம், அன்போட பாக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லாமலே எடுத்துக் கொடுக்கக்கூடிய மனநில வரும். எனவே நாங்க அதாவது என்ன மனநிலையை கொண்டாடு சொல்லிச்சுன்னா, கணவன் என்னென்ன நலவுகள் இருக்குது, மனுஷன்னால என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். மனைவிட்ட இன்னைக்கு கூட நன்மை இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிள்ளை இருக்குது. இதை நாங்க அந்த அவங்க மேல உள்ள அந்த மதிப்பு மரியாதைய அந்த குறைய விடாம நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைய விட்டுட்டோம்னு சொன்னா, அதை என்ன செய்யா, கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை ஏற்றுறதுக்கான இடமாகும். அன்பு குறையும் போது அப்படியே வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு போகும். அதுக்கு பிறகு பிழை இல்லாத விஷயங்களும் பிழையாக தெரியும். சிரிச்சதை பார்த்தா கிண்டல் பண்ண மாதிரி தெரியும், சும்மா இருக்கிறத பார்த்தா முறைக்கிற மாதிரி தெரியும். அப்ப இது வித்தியாசம் வித்தியாசமான உணர்வுகளை உண்டாது. எனவே இதுல நம்ம கவனமா இருக்கணும். மனைவி மேல உங்களுக்கு கொஞ்சமா கோபம் வருதுன்னு சொன்னா, அந்த நேரம் அவன் மேல அனுதாபப்படுறதுக்கு ஏதாவது நீங்க பாத்துக்கணும். பரவாயில்லையே, இது எனக்காக இல்லை, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாவ, எனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறா, அப்படி ஏதாவது ஒரு பரிதாபத்தை நீங்க உண்டாகி கொடுங்க. அப்படி உண்டாக்குறன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பரிதாபம் ஆயிடும். ஏன்னா உங்க நிம்மதி என்றது உங்க மனைவியை கையில இருக்குது. அவ கொஞ்சம் உங்களுக்கு தொல்லை தராம வச்சுட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாம போய், எனவே எங்களுடைய வாழ்க்கை பரிதாபாவது நிம்மதி இருந்த கூடாதுன்னு சொல்லி சொன்னா, சில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஃப்ரத்து மூமினுன் மூமினான எந்த ஒரு ஆணும் மூவினான தன் மனைவியை அவனிடத்துல காணப்படக்கூடிய துறைகளுக்காக விட்டுட வேண்டாம். இதா கரியமில்லா புலத்தன் ரவியமில்லா ஆகர், அவற்றை ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க விருப்ப கண்டா அவற்ற திருப்தியான விஷயங்கள் இருக்குது, அதை நீங்க நினைச்சு பாருங்க. வெறுப்பையே தவறையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வெறுப்பு உண்டாக ஆரம்பிக்கும். நீங்க அதை சாவை கொடுக்க, இது உலக வாழ்க்கையில யார் மேலேயும் எங்களுக்கு அதிகமா வெறுப்பு வருதுன்னு சொன்னா, அதே அவங்க மேல உள்ள நலவுகளை நாங்க நினைச்சு பார்க்கணும். என்று சொன்னார். வரம்பு மீறி அன்பு வைக்கிறதும் வரம்பு மீறி வெறுப்பு வைக்கிறதும் ஒரு மூமினுடைய பண்பா இருக்க. யார் மேல நீங்க அன்பு வைக்கிறதா இருந்தாலும் அளவாதீங்க, வெறுக்கிறதா இருந்தாலும் அளவாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒருவர் மீது அன்பு வைக்கிறதா இருந்தால் அளவா அன்பு வைங்க. ஏனென்றால் நீங்க யாரை இன்று நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரி ஆகலாம். உங்க எதிரி இருக்கிறார், எதிரியோடு நடந்து கொடுக்கிற போது அளவோட எதிர்ப்பை வெளிப்படுத்துங்க. ஏனென்றால் அவர் அவங்களோட எதிரியா இருக்கிற ஒரு காலத்தை உங்களுக்கு நண்பர் ஆகலாம். அந்த நண்பனால் ஆக முடியாத அளவுக்கு வாசல அடைக்கிற அளவுக்கு முரட்டுத்தனமா நீங்க உங்களுடைய எதிர்ப்பை காட்டிடாதீங்க என்று அடிப்படையில் நபிசரா சொல்றாங்க. எனவே இது என்னுடைய அன்றாட எல்லா வாழ்க்கைக்கும் எங்களுக்கு தேவையானது. கணவன் மனைவி விஷயத்தை எத்தனை நாங்கள் பண்ணணும், குறைய காட்டும் போது குறையே நினைச்சிட்டு இருக்காம நிறைகளை பார்த்துட்டு திருப்தி பண்ணிக்கணும். பரவாயில்லை, இந்த விஷயத்துல குறை இருந்தாலும் இன்னென்ன விஷயங்கள நலவு இருக்குது என்கிற அளவுல திருப்தி பட கற்றுக்கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை சொல்லித்தாராங்க. இதே நேரத்துல பெண்கள் விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமான ஒரு செய்தியை ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் வளைந்த எலும்புகளால் படைக்கப்பட்டவங்க, எனவே அவங்களிடத்துல அந்த நாணல் கோணல் தன்மை இருக்கும், கொஞ்சம் வளைச்சல் இருக்கும். நீங்க ஒரே அடியா வளைஞ்சிருக்கப்படாது, நேரா தான் இருக்கும் நிமித்தினீங்கன்னு சொன்னா அது முறிஞ்சிடும், உங்களால நேரா சமனா கொண்டு வரையலாது, வேண்டாம் உடைக்கிறது. உடைக்கிறதுன்றது தலாக்கு. ஒரே அடியா நீங்க ஒளிங்க நினைக்கிற மாதிரி உங்க மனைவி மாறும் நினைச்சீங்கன்னு சொன்னா அது நடக்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாரு. நீங்க அப்படியே விட்டீங்கன்னு சொன்னா வளைஞ்சது வளைஞ்சதாவே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அதை சருபண பார்க்க வேண்டும். ஆனா பெண் என்கிற காரணத்தினால இயல்பாக இருக்க வேண்டிய சில குறைபாடுகள் அவங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும். நம்ம அதை வச்சு ஒரு அதாவது ரூல்ஸ் படி பார்க்கக்கூடிய அல்லது ஒரு பெண்ணுடைய நடவடிக்கையை ஒரு லோயர் மாதிரி வாதாட்டத்துக்குரிய ஒரு அம்சமாக இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அவங்க பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சில இயல்புகள் அவங்ககிட்ட வெளிப்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விவகாரங்கள் நடந்திருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் கல்ஜானாகி மௌதா பணத்துக்கு பிறகு இருந்த மனைவிமார்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் விருப்பமானவங்க ஆயிஷா நாயி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டுல எல்லாரும் வீட்டிலையும் தங்குவாங்க. அவங்க எந்த மனைவி வீட்டுல தங்குறாங்களோ அந்த மனைவி வீட்டுல அன்னைக்கு அவங்களுக்கு உணவு இருக்கும். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல அவங்க இருக்க வேண்டிய நாளையில அவங்களுடைய இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்கன்னா உணவு எடுத்துட்டு வராங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி பாக்குறாங்க, இது எங்க வீட்டுல தங்குற நாள், சாப்பிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா ரெண்டு பேரும் பட்டினி கிடப்போம். இவருந்து அங்கிருந்து சட்டியை தட்டிட்டு வாரான்னு சொல்லி சட்டியை தட்டிட்டாங்க. கீழே விழுந்து சட்டியும் உடஞ்சிருச்சு, உணவும் சிதறிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ராரத் உம்முக்கும், உங்களோட உமாக்கு ரோசம் வந்துட்டுன்னு சொல்லி அந்த உணவு எடுத்து சகாபாக்களுக்கு கொடுத்துட்டு ஆயிஷா வாங்கிட்டு இருந்தாங்க. உடச்சதுக்கு ஒரு சட்டி வாங்கி கொடுத்துருங்க, நீ அவங்க சட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அவங்க ஏன் சாப்பாடு கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள அன்பாலதான் அவங்களும் கொண்டு வந்தாங்க. ஆயிஷா நாயி தட்டிட்டதுன்னா அவங்களோட இயல்பாக அவங்ககிட்ட இருந்த ரோசம். ரெண்டு மணி இருக்கும் போது தலையிட்டா வந்து எனக்கு வர வேண்டிய அள்ளிட்டு போய் பாக்கலாம், ரொம்ப ஐஸ் பண்ண பாக்கலாம்னு மத்தவங்க நினைப்பாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயி அந்த இயல்பான சுபாவத்தை பாக்குறாங்க. ரெண்டு மணி இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரோசப்படுவாங்க. அந்த ரோசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு பிரச்சனையா இருக்கல, அத இயல்பான ஒரு குணமா எடுத்துட்டு போனாங்க. இதே போல பாருங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயோட இருக்கும்போது ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரொம்ப தலைவலிக்குது, தலைவலியே சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் ஆயிஷா நாய்க்கு ஒரு நச்சை சொல்றாங்க, ஆயிஷாவே நான் உசுரோட இருக்கும் போது உனக்கு அது வந்து விட்டால், அதுதான் மவுத்து வந்துட்டான்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை கூட சொல்லாம சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கும் போது உனக்கு மவுத்து வந்துருச்சுன்னு சொன்னா உன்னை நானே குளிப்பாட்டி நானே கபம் செய்து நானே உனக்கு தொழில் நடத்துவேன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு நபி குளிப்பாட்டி ஒரு நபியினால கபடிடப்பட்டு நபி தொழுவிக்கிறது பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கடனாளிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகை நடத்த மாட்டாங்க. அவர் ரசூல்லாவுடைய தொழுகை நடத்த மாட்டாங்க என்பது யாராவது சஹாபாக்கள் அதை அடைச்சிட பார்ப்பாங்க அந்த கடனை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் நினைப்பாங்க. இதை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சைட்டை யோசிக்காம ஒரு கணவன் மனைவி கட்டி பேசினா என்ன யோசிப்பாங்களோ அப்படி சொல்றாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் எப்ப மவுத் ஆகுதுன்னு நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. நான் இன்றைக்கு காலையில மவுத் ஆகுனா உங்களை வேற ஒரு மனைவிய நைட்டு கூட்டிட்டு வந்து நீங்க புது மாப்பிள்ள மாதிரி என்ன வீட்டுல இருப்பீங்க என்று சொல்றாங்க. இப்ப இது ஆயிஷா நாயி ஒரு சராசரி ஒரு கணவன் கணவன் ஒரு மனைவி பேசுற மாதிரி பேசுறாங்க. உண்மையில இந்த வாதத்தை இந்த பேச்சை வந்து நம்ம ஒரு லாயர் அணுகிற மாதிரி சட்டத்துக்குள்ள போட்டு பார்த்தோம்னு சொன்னா ஆயிஷா நாயை பெரும் குற்றவாளி ஆக்கிடலாம். ஒரு நபி தன் மனைவி மவுத்தாகும் ஆசைப்பட்டாரு என்று ஆயிஷா நாயை நினைச்சாங்க, இந்த மாதிரி நினைக்கலாம். ஆனா ஒரு பொம்பளைட்ட போயிட்டு அவ சோமிலாம இருக்கிறது, நீ மவுத்தா போனா உனக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்வேன் சொன்னா எந்த பொம்பளை இப்படித்தான் சொல்லுவான். இப்ப ரசூல் சலாஹ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பொம்பளைன்னா இப்படித்தான் பேசுவா. அப்ப ரசூல் சலாஹ் அவங்க இவருக்கு ஆயிஷா நாய்க்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆறுதல் சொல்றாங்க. ஆயிஷா, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானது உங்க வாப்பா, பெண்கள் எனக்கு ரொம்ப விருப்பமானவ நீன்னு சொல்லி தன்னுடைய நேசத்தை ரசூல் சலாஹ் வார்த்தைகளாக சொல்றாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இதுல நம்ம தெளிவாக இருக்கணும். பெண்ணுங்கிற அடிப்படையில அவங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள், பேச்சுவார்த்தையில சில நடத்தைகள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே அதை கண்டுகொள்ளாம விட்டுக்கொள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் சிலது ரொம்ப நம்மள நோன்ற மாதிரி, ரொம்ப நம்மள தாக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம பெரிய ஒரு பெருமதி கொடுக்க கூடாது. சில நேரம் பெண்களை தப்பா எடுத்துக்கூடாது, நம்ம என்ன பேசினாலும் மாப்பிள்ள கணக்கெடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. தப்பா பேசினாங்கன்னா கணக்கெடுக்காம விட்டுருங்க. அவர் பொம்பளை அவர் பெண்ணுங்கிற அடிப்படையில் இப்படிதான் உழவைக்கு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பிடிச்சி நம்ம காதுக்குள்ள போட்டோம் மனசுக்குள்ள போட்டோம்னு சொன்னா சரிபட்டு வராது என்கிற ஒரு லெவல் நமக்கு இருக்கணும். அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் நம்ம மனசுக்கு எடுத்து அதை ஒரு பெருசாக ஆக்கக்கூடாது. இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சோர்களே, கணவனுடைய நடவடிக்கைகள் இதை வச்சு பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. அல்லாஹு தஆலா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று சில இயல்பான குணங்களை படைச்சிருக்கிறார். அந்த இயல்பான குணங்களை நாங்க மாற்ற முடியாது. இப்ப சாதாரணமாக ஆண்களும் தங்களுடைய தோழர்களோட சந்தோஷமா பேசிக்குவாங்க, கேலி கிண்டல் பண்ணிக்குவாங்க, பெண்களும் பண்ணுவாங்க. ஆனா ஆண்களுடைய கேலி கிண்டல்ங்கிறது அடுத்தவங்க நோவிக்கு சந்தோஷம் தான் இருக்கும். அடுத்தவனுடைய வருத்தத்துல சந்தோஷப்படுற இயல்பு இருக்கும் ஆண்களத்துல. இப்ப சாதாரணமா ஒரு வாப்பா கால் தவறி விழுந்துட்டா வைங்க, பொம்பளை புள்ள பதறி போயிடும். சின்ன வயசு ஆம்பளை புடின்னு சொன்னா வாப்பா விழுந்துட்டாரு, வாப்பா விழுந்துட்டாரு சந்தோஷமா திரிப்பான். இவருடைய அர்த்தம் அவன் பிள்ளைக்கு வாப்பா மேல அன்பு இல்லைன்னு அவன் ஆம்பளை புள்ள அப்படித்தான் இருப்பான். ஒரு பொம்பளை புள்ள வாயில கைய வைத்தால் லேசா இடி கழிச்சுட்டு விட்டுரும். திரும்ப ஆசைப்பட்டு நம்ம கடிக்க கொடுத்தாலும் கடிக்காது. தப்பி தவறி சரி சின்ன புள்ள ஆம்பளை புள்ள வாயில கைய வைக்கணும்னு சொன்னா அவங்க உடம்புல எவ்வளவு சக்தி இருக்குது அவ்வளவுத்தையும் சேர்த்து விரல கழிச்சு நம்ம பதவத பார்த்து சந்தோஷப்படுவோம். பாப்பா இப்படி கைய உதர்னா மகனுக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஆணுடைய தன்மைக்கும் பெண்ணுடைய தன்மைக்கும் இயல்பு அல்லா வச்சிருக்கக்கூடிய இயல்புகளில் வளர்ந்தா செய்ய மாட்டாங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க. உண்மையா ஒரு மனிதனுடைய இயல்பு நாங்க விளங்கிக்கிறோம் தான், சின்ன புள்ள பருவம் தான் சரியான பருவம். ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியாது, எது மனசு இருக்கோ அது வெளிப்படையா காட்டிடுவாங்க. அப்ப இந்த இயல்பு ஆண்கிட்ட இருக்கும். பெண்களை வச்சு மனைவிமாரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க கிண்டல் பண்ணுற போது மனைவியை உயர்த்துற மாதிரி சொல்ல மாட்டாங்க, தாழ்த்துற மாதிரி தான் அவங்களுடைய கிண்டல்கள் இருக்கும். ஆனா அது உண்மை இல்லை. சில நேரங்கள்ல சராசரியான ஆண்களுடைய வார்த்தைகள் சில மனைவிமார்களுக்கு, என்னுடைய மாப்பிள்ளைக்கு என்னோட இரக்கம் இல்லை, அவர் என்ன மதிக்கிறதில்ல, என்ன கணக்கெடுக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன குறைதான் சொல்லிட்டு இருப்பாரு என்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஒரு ஆண் என்ற அடிப்படையில அவங்க சில நேரங்கள்ல உங்க அழக கிண்டல் பண்ணலாம், உங்க பேச்ச கிண்டல் பண்ணலாம், சமையல கிண்டல் பண்ணலாம், சாப்பாடு நல்லா இல்லைன்ற மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனா அவங்க வெளியில சாப்பிடுறத விட உங்கள்கிட்ட சாப்பிடறத விரும்புவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அந்த டைம் அவங்க பேசக்கூடிய பேச்சு உண்மையான பேச்சா இருக்காது, உங்களோட விளையாடுங்கிறதுக்காக பேசுறாங்க. அந்த வார்த்தைகளை நீங்க உண்மையாக எடுத்துக்கொள்ளும் போது கணவன் மேல உங்களுக்கு அந்த உள்ள உயர்ந்த அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நான் அவருக்கு எவ்வளவுதான் சமைச்சு போட்டாலும் எப்பயுமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாரு. நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லைனாலும் சரி அதுதான் திண்டு தொலைகிறானே, நான் ஆக்கிறது தான் திண்டுறானேங்கிற அந்த மாதிரி நினைக்க வேண்டியது. ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. தப்பித்தவரை ஒரு ஆம்பளைக்கு பொம்பளையை கொஞ்சம் திருப்திப்படுத்த வேண்டும் சொல்றதுக்கு எப்பயாவது சாப்பாடு நல்லா இருக்குன்னா பக்கத்து வந்த கறியாயிருவாய். அதுவே நம்ம அம்பா போயிடும், நான் ஆக்குறதெல்லாம் நல்லா இல்லை, எங்கேயாவது பக்கத்து உள்ள கறி வந்தா அந்த கறி நல்லா இருக்குதான்னு சொல்லி. அப்ப இந்த பெண்கள் என்ன சொன்னா, பாண்ட சில நேரங்கள்ல சேஷ்டியா விளையாடுவாங்க, அவங்க நம்ம மேல ஈடுபாட்டால விளையாடுறாங்க, குறைஞ்சிதான் சொல்லுவாங்க, அது அவங்க உண்மையான வாயில உள்ள வார்த்தை கிடையாது. இந்த விளக்கம் கட்டாயமாக பெண்களுக்கு தேவை. ஆண்கள் எப்படி பெண்களை புரிஞ்சு கொள்ள முடியுமோ அதே போல கணவன் மனைவி கணவன சில விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல கன்னியாகுமரிய சோழர்களே, அல்லாஹு தஆலா இயல்புடன் வச்சிருக்கக்கூடிய சில குணங்கள், அந்த குணங்களை புரிந்து கொள்ளாம இல்லாத வாழ்க்கையை நம்ம தொடர்கிற போது அதுலேயும் சில நேரங்களில் சந்தேக போக்குகள் வருது. உண்மையிலே குடும்ப வாழ்க்கையில இன்மைக்கு பெரும் தடையாக அமைகிறது சந்தேகம். இந்த சந்தேகம் சில நேரங்களில் கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 மாசம் வரைக்கும் மாப்பிள்ளைக்கும் வரலாம். யாராவது அவங்களோட படிச்சவங்க வந்து பேசினா, சில வேலை இவங்களோட டச்சா இருந்திருப்பாங்களோ, யாரையா கொஞ்சம் நெருக்கமா பேசிட்டா இவங்களோட டச்சா இருந்தோம், இந்த மாதிரி ஒரு ஐயம் வரலாம். ஆண்களுடைய இந்த சந்தேகம்ங்கிறது ஒரு 2-3 மாசம் கழிச்சு அதுக்கு பிறகு இல்லாம போயிரும். பெண்களுடைய சந்தேகம்ங்கிறது போக போகத்தான் உருவாகிட்டு வரும். இந்த சந்தேகங்களை சில நேரங்களில் பெண்கள் வேற கோணங்கள்ல வெளிப்படுத்துவாங்க. யாரோடய அவங்க சிரிச்சு பேசிட்டா அவங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்தை அவங்க சில நேரங்களில் என்ன அவங்க அவங்களுக்கு அவ்வளவு பேச்சு, என்ன அப்படி சிரிப்பு, என்ன அப்படி கொஞ்சிக்கிறீங்க, இந்த மாதிரி பேசலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆணுக்கு சில நேரம் சீண்டி பார்க்கறது வேலை இருக்குது, பொம்பளை கொஞ்சம் இப்படி எல்லாம் சந்தேகப்படுறாங்கன்னு வேணுண்டு சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் ஓவரா எட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்கள இதை பண்ணி பார்க்கலாம், போயிட்டு தெரியும் கோலை எடுக்காம யாரோடய சிரிச்சு பேசுற மாதிரி பேசலாம், லைன்ல இருக்காது, சும்மா போன் பேசிட்டுக்கலாம், கொஞ்சம் நோண்டி பார்க்கலாம் நினைப்பாங்க. அது சில நேரங்களில் இன்னும் அதிகமாக அவங்களுடைய சந்தேகத்தை ஏற்கிற மாதிரி அமையும். பெண்கள் என்ன சிரிச்சு பேசுற எல்லாருடையும் தப்பாத்தான் பழகுறாங்கடா, நீங்களும் பலரோட சிரிச்சு பேசுறீங்களா, அப்படி பேசும்போது அவங்களோட தப்பாத்தான் நடக்கிறீங்களா, இல்ல. ஆனா இந்த சந்தேகம்ங்கிறது உண்மையான காரணம் என்னன்னு சொன்னா, கணவன் மேல அவங்க அளவுக்கு மீறி அன்பு வைக்கிறாங்க, அந்த அன்பு கொஞ்சம் சிலிப்பாகி சந்தேகம் ஆயிருது. என்ன மாப்பிள்ள என்னோடதான் பேசிட்டு இருக்கணும், என்னோடதான் சிரிச்சிட்டு இருக்கணும், என்னோடதான் நெருக்கமா இருக்கணும் என்று அவங்க அந்த அன்பு அதிகமாகி அது சந்தேகமா வெளிப்படுது. இந்த சந்தேகத்தை சந்தேகமாக அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா நிச்சயமா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. உண்மையிலே நீங்க அவங்க யாரோடய பேசுறாங்க அதுல உங்களுக்கு டவுட்டா இருக்குதுன்னு சொன்னா, மாப்பிள்ள மேல டவுட் பண்ற மாதிரி ஒரு மனைவி பேசவே கூடாது. ஏன்னு சொன்னா, எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, கல்யாண வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நான் நல்லவன் நீங்க எல்லாம் நெருங்கி கொண்டிருக்க வரைக்கும் தான் நான் நல்லவனா இருப்பேன், நான் கெட்டவன் நீங்க எல்லாம் நெருங்கிட்டுவீங்க, இதுக்கு பிறகு நான் சில வேலைகளை தவறுகளை பகிரங்கமா செய்யலாம், ஏன்னா நான் கெட்டவன் உங்க எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல அதிகமான தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவரவர் அவருடைய நல்ல பேரை பாதுகாத்துக் கொள்ளதுங்கிறது அதுதான் முக்கியமான காரணம். தவறு செய்தவனும் அதை ரகசியமா மறைச்சு செய்யறான்னு சொன்னால், அல்லது தவறு செய்தவனும் தவறுக்கு சில நியாயங்களை கற்பிச்சு செய்யறான்டா, அவனோட நோக்கம் என்னன்னு சொன்னா, என்ன பேர் கெட்ட கூடாதுன்னு நினைக்கிறான். பேரை கெடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அவன் மக்களிடத்துல பேர் கெட்டுக்க கூடாதுங்கிறதுக்காக விடக்கூடிய தவறுகளை பகிரங்கமா செய்ய ஆரம்பிப்பான். நீங்க உங்க கனவு மேல அந்நிய பெண்களோட தொடர்புல இருக்கிறவருங்கிற சந்தேகத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்கடா, என் மனைவியெல்லாம் சும்மா பேசினாலே சந்தேகப்படுவா, எனவே நான் பேருதலா இருக்கோண்ட அவசியம் இல்ல எங்கிற நிலை அவருக்கு வந்துடலாம். அப்படியே உங்களுக்கு ஒரு ஐயம் வந்தாலும் அத சந்தேகமா வெளியிடாம, நீங்க இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க, நீங்க சின்ன புள்ள மாதிரி இப்படித்தான் எல்லாரோடையும் நடந்துக்கீங்க, உங்களுக்கு வஞ்சம் வஞ்சம் தெரியாது, பாக்குறவங்க உங்களை தவறா நினைச்சுக்குவாங்க, சில நேரம் தவறான பேச்சு உங்களை பத்தி தவறான பேச்சு வந்துடும், உங்களை பத்தி யாராவது தவறா பேசுனா எனக்கு அதை பொறுத்து கொள்ள இயலாது, எனக்கு அதை தாங்கிக் கொள்ள இயலாது. இந்த கோணத்துல பேசினா, ஓஹோ மனைவி நம்ம மேல அன்புலதான் சொல்ற சந்தேகத்தை, நம்ம மேல அவருக்கு சந்தேகமே இல்லை, நான் நல்லா தான் இருப்பேன் அவன் நினைக்கிறா, எனவே அவனை எண்ணத்தை நான் கெடுக்கிற கூடாது என்ற எண்ணம் ஒரு கணவனுக்கு ஏற்படுது. எனவே நம்ம பிரச்சனையை தான் பேசுறோம், அதை எந்த கோணத்துல நம்ம வெளிப்படுத்துறோம் என்றது இருக்கு. இது எங்கேயாவது பேசுறதை கண்ட உடனே வந்த நேரத்தை மோத்த தூக்கி வச்சுட்டு இருந்தா, அல்லது ரஃபா நடந்து கொண்டா, அல்லது கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொன்னா, உங்க மேல வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஆகும்போது ஒரு சைட்ல வெறுப்பு வந்தா இன்னொரு சைட்ல நேசம் போகலாம், ஏன்னா மனுஷனுடைய உள்ளம் எப்பயுமே நேசத்துக்கும் அன்புக்குமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். உமாவாப்பட்ட முறையான அன்பு கிடைக்கலன்னா அந்த அன்பு வெளியே கிடைக்குமான எந்த பிள்ளையும் பார்க்கும். ஏதாவது வீட்டுல கொஞ்சம் நச்சரிக்க ஆரம்பிச்சா இந்த நச்சரிப்பில இருந்து விடுதலை பெறுவதற்கு அமைதி வேற எங்கேயாவது வெளியே கிடைக்குமா என்று பார்க்கிற இயல்பு ஏற்படும். எனவே இந்த சந்தேகங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக அமையக்கூடிய இந்த சந்தேகத்தை வெளிப்படுவதாக இருந்தாலும் கூட ஒரு மனைவி இந்த மாதிரியான ஒரு கோணத்தை கையாள வேண்டும். சில நேரங்களில் கூட ஓவரா டார்ச்சர் பண்ண நான் என்ன நீ என்னதான் செய்ய போற ஒரு நாள் ஏன்டா இந்த மாதிரி செஞ்சு பாருந்து வம்புக்காக கூட சில தப்பு செய்யறவங்களா ஆகலாம். சில கணவன்மார்களை மனைவிமார்களே தப்பு செய்யறவங்களா மாத்திடுறாங்க. இது இந்த அணுகுமுறை எங்களுக்கு தேவையா இருக்கு. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியம். புரிஞ்சு கொள்ளாமல் நம்ம அணுகிற போது எங்களுடைய அணுகுமுறை தவறாக அமைகிறது. எனவே கட்டாயமாக கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொள்வது கட்டாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய உறவு சம்பந்தமாக ஆயிஷா எல்லாம் சொன்னாங்க. அதை சொல்லக்கூடிய சம்பவத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இடையில இருந்த புரிந்துணர்வு எப்படி இருந்திருக்கு என்பதை நம்ம விளைவு பெறலாம். ஆயிஷா நாயை சொல்றாங்க, ஆயிஷா நாயை பார்த்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஆயிஷா நீ எப்ப என்னோட செல்லமா இருக்கிறாய், நீ எப்ப என்னோட கோபமா இருக்கிறாய்ன்னு எனக்கு தெரியும் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அதை நீங்க எப்படி விளங்கிக்கிறீங்க? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சத்தியம் பண்ணுகிற போது இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியமாக நீ சத்தியம் பண்ணா உனக்கு என்னோட ஏதோ கோபம் இருக்குன்னு அர்த்தம். முகம்மதின் இறைவன் மீது சத்தியமாக நீ சத்தியம் பண்ணா நீ என்னோட செல்லமா இருக்கிறாயின்னு அர்த்தம் சொன்னாங்க. அப்ப ஆயிஷா நாய் சொன்னாங்க, ஓ யார சொல்லா, நான் கோபமா இருக்கும் போது உங்களை பேரை சொல்ல நான் விரும்பல, அதனால நான் அந்த நேரம் இப்ராஹிம் நபியில பேரை சொல்லிக்குவேன் என்று ஆயிஷா நாய் சொன்னாங்க. அப்ப மனைவியினுடைய அந்த பேச்சை வச்சு ஏதோ நம்ம மேல அவங்க ஒரு சின்ன கோபம் இருக்குது என்கிற வசதி விளங்கியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை விளங்கலாம். என்னது, ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் மேலேயே சில கோபங்கள் வந்திருக்குதுன்னு சொன்னா நம்ம மனைவிமார் சில நேரம் நம்ம மேல கோபப்பட்டா நம்ம அதை தெரிஞ்சு எடுத்துக்கலாமா? அதை நாங்க தூக்கி பிடிக்க கூடாது. நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வார நேரத்துல அந்த கோபம் அவங்களுக்கு மாறி இருக்கு. ஆனா இதுல மனைவிமார்கள் சில தப்பு வருவாங்க. என்ன தப்புன்னு சொன்னா, கோபப்பட்டுட்டோம், மாப்பிள்ள விட்டு விட்டு போயிட்டாரு, போகும்போது பேசாம போனாரு, இவங்க என்ன நினைப்பாங்கடா, வார நேரமும் அவர் தான் வந்து பேசணும், நான் எதுக்கு பேசுறது, அவர்தான் தவறு செஞ்சார், அவரே வந்து பேசணும், இப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் முத பேசுறதா, நீ முத பேசுறதான்ற இந்த தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனைகள் வந்து சைத்தான் வந்து உள்ள நுழைவு காரணம் அமைஞ்சது. அன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு மாப்பிளைக்கு மனைவிக்கு இடையில பிரச்சனை, மாப்பிள்ள அதிகால நேரத்தில் எங்கேயோ பயணம் போக வேண்டியிருக்கு, கோபத்துல படுக்கிறாங்க, மாப்பிளைக்கு போயிட்டு டைமுக்கு எழுப்பிட சொல்றதுக்கு வாயார சொல்லாது, வைஃபுக்கு பக்கத்தில் ஒரு கடிதத்தில் எழுதி வச்சுட்டார், காலை 4 மணிக்கு என்ன எழுப்பி விடவும் எழுதி அவங்க பெட்ரூம் பக்கத்தில் வச்சுட்டாரு. காலையில கொஞ்சம் லேட்டாகி எழும்புறாரு, எழும்புறோன்னு அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது, எழுப்பிட சொல்லி எழுதி வச்சோம், அப்பயும் அவன் என்ன எழுப்பிடலை, 4 மணிக்கு எழுப்ப சொன்னா இப்போ 5 மணி ஆயிடுச்சு என்று சொல்லி பாக்குறாரு. பக்கத்துல ஒரு தாழ்வு எழுதி வச்சிருக்குது, 4 மணி ஆகிவிட்டது எழும்பவும், அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். எனக்கு நீங்க எழுதிதானே வச்சீங்க, உங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன். இப்படி ஏற்றுக்கு போட்டியான ஒரு வாழ்க்கை எங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னா சரிப்பட்டு வராது. ஒரு ஆள் ஏறி போற மாதிரி இருந்தா அடுத்த ஆள் இறங்கி போயிட வேண்டியதான். எங்களுக்கு முன்னால் உள்ளவர் கோவப்படுறாருண்டா, நாங்களும் கோவப்படலாம், எப்படா சண்டை பிடிக்கிறதா எங்கிற நோக்கம் தான் கோவப்படலாம். சண்டையை தவிர்க்கோன்னு நம்ம நினைக்கணும் சொன்னா சரி, அவர் கோபத்தை கத்துறாரு, கத்தி முடியும். ஒரு ஆள் கோபத்தை வெளிப்படுத்தும் போது அடுத்தவர் கோபத்தை வெளிப்படுத்த கூடாது. குடும்ப வாழ்க்கையில மனைவிமார்கள் அதிகமா அடி வாங்குற பிரச்சனை என்னன்னு சொன்னா, மாப்பிள்ள பேச பேச ரிப்பீட் உடனே உடனே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அடிச்சதுக்கு பிறகு ஏதாவது வாயால பேசி பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. அந்த நிமிஷமே உடனுக்கு உடனே ரிப்பீட் பதில் ஒன்று கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில ஆணை விட பெண் கொஞ்சம் பலமா இருக்கலாம், பேச இயலாத ஒரு ஆளுக்கு பேச இயலாண்டு அடுத்த கட்டம் அடிக்கடி இறங்குவாங்க. அப்ப இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சரி, அவன் வாய் இருக்கிற வரைக்கும் பேசி தொலைச்சு, எவ்வளவு பேசினாலும் திரும்பிதான் வருவாங்க அவங்க, அவங்க கோபம் தணிஞ்சதுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம். எங்களோட நோக்கம் என்ன, நம்ம தரப்புடைய நியாயத்தை அவங்க விளங்கணும். கோபத்துல பேசினா அவனுக்கும் விளங்காது, நானும் ஒழுங்கா பேச மாட்டேன், பொதுவா ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தாலோ ரோஷம் வந்தாலோ ஆசை அதிகமானாலோ அந்த டைம்ல அவனோட அறிவுல மூன்றில் ஒரு பகுதி வேலை செய்யாது. அதனாலதான் கோவப்பட்டவனே கண்ணாடியை உடைக்கிறான், சாமலை போட்டு உடைக்கிறான். அவன் காசு கொடுத்து வாங்கினது தானே, உடச்சி முடிஞ்சதுக்கு போறதா அவருக்கு விளங்குது, நஷ்டம் விளங்குது, அவரே சேர்ந்து அழுதே பார்க்கணும். ஏன்னா அந்த கோபத்தை உணர்ச்சிகள் அதிகமாகிற போது அறிவு சரியா விளங்காது. இது கோபத்துக்கு மட்டும் இல்ல, ஒருவர் மேல அன்பு அதிகமானாலும் மூளையில அரவாசியங்களுக்கு வேலை செய்யாது, அவர் விஷயத்தில் மூளையில அரவாசியங்களுக்கு வேலை செய்யாது. எனவே உணர்ச்சிகள் அதிகமாகிற போது நம்ம முடிவுகள் செய்யக்கூடாது. அவர் கோபத்துல பேசுறாங்கன்னு சொன்னா அவருடைய கோபம் தனியும் தனியத்துக்கு போறோம். உங்க நிலையை நீங்க சொல்லுங்க. பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டா மனைவிமாருடைய முடிவுகளுக்கு ஆண்கள் பெருமளவுல முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. எவ்வளவு ஏசினாலும் வெளியே போனதுக்கு பிறகு நான் இவ்வளவு ஏசினாலும் அவன் பேசாம இருந்தாலே ஒரு பேச்சு நான் நிப்பாட்டிட்டு போடுமே, நான் அவன் ஒண்ணுமே சொல்லாம இருந்தாரு என்று அதுக்கு பிறகு அவன் வெளியே போயிட்டா இறக்கப்படுவான். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் கோவம் வெளியே வருது. வெளியே போறதுக்கு பிறகு நான் பேசினது தப்பா போச்சு, கொஞ்சம் ஓவரா பேசிக்கணும் என்று சொல்லி வேற ஏதாவது வழியில பூல்பட பார்ப்பாங்க. ஏன்னா அவன் ஆணுங்கிற வகையில வந்து நான் ஏசினதை மன்னிச்சுக்கேன்னு சொல்லி நேரா சொல்ல மாட்டான். வேற ஏதாவது வகையில பூல் பண்ணலாமா, வேற ஏதாவது நான் கோவமா இல்லைன்னு காட்ட பாக்கலாமா நினைப்பாங்க. பெண்கள் அதை விளைவிக்கும், அவன் சுத்தி சுத்தி வாராரு, மன்னிப்புகளும் கேட்கல, ஆனா பின்னாலே சுத்துறாரு, வந்து பாக்குறாருன்னு சொன்னா அவர் செஞ்சதுக்காக வருத்தப்படுறாரு. இதுக்கு மேலே நான்கு கோபம் காட்டிட்டு இருந்தோம்னா வருத்தம் திரும்ப கோபமா மாறிடும். என்னதான் இதனால நான் ஆம்புல நான் பழகி போறேன், அவன் வந்து மரணம் கோபம் மூத்த சுற்றிட்டு இருக்கா என்று மரணம் மாறிடுவான். எனவே அந்த நேரத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க நிலையை நீங்க சொல்லிக்கொள்ளலாம். ஆக இந்த இந்த டெக்னிக்குகள் குடும்ப வாழ்க்கையில வருகிற போது கட்டாயமாக தேவையா இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில அல்லாஹ் தஆலா வச்சிருக்கக்கூடிய இயல்பான சில வித்தியாசங்கள், அதாவது ஆண் பெண்ணு கடையில வச்சிருக்கக்கூடிய இயல்பான சில வித்தியாசங்கள் கட்டாயமாக நாங்கள் குடும்ப வாழ்க்கையில புரிந்து கொண்டோம் சொன்னா அதை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். எங்களுக்கு அது விஷயம் பெருசா தெரியாது. உதாரணமா பெண்ணுடைய சுபாவத்தை நம்ம எடுத்துக்கொண்டா பதட்டப்படுவாங்க. ஆண்கள் சிலருக்கு சில பதட்டமா இருக்கலாம், ஆனா இயல்பா பெரும்பாலான பெண்கள் பதட்டம் அடைவாங்க. பாசத்தை வெளிப்படையா காட்டுவாங்க, கோபத்தை வெளிப்படையா காட்டுவாங்க, அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படையா காட்டுறவங்களா இருப்பாங்க. ஆணுடைய சுபாவத்துல பெரும்பாலும் அவன் உணர்ச்சிகளை வெளிப்படையா காட்டுவதை கொண்டோல் பண்ணுவாங்க. கவலையை காட்டுவதை கொண்டோல் பண்ணுவாங்க, இறக்கத்தை காட்டுவதை கொண்டோல் பண்ணுவாங்க. புள்ள மேல அதிகமா இறக்கமா இருப்பாங்க, ஆனா முன்னுக்கு அவன் இறக்கத்தை காட்ட மாட்டான். புள்ள போனது பிறகு புள்ளைய பத்தி சந்தோஷமா பேசிக்குவாங்க. இது மனுஷன் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு போக்கு. இந்த இயல்பை நம்ம புரிஞ்சு கொள்ளாத பட்சத்துல பெண்களுக்கு சில நேரங்கள்ல மாப்பிள்ளை மேல ஒரு சந்தேகம் வரலாம். மாப்பிள்ளை மேல நான் ரொம்ப இறக்கமா இருக்கிறேன், ரொம்ப கவனமா இருக்கிறேன், ரொம்ப பாசமா இருக்கிறேன், அவருக்கு என்ன பத்தி ஒரு கவனமே இல்லை என்று நினைக்கலாம். சாதாரணமா ஒரு மாப்பிள்ளைக்கு தலைவலி இருந்தா ஒரு பொம்புல வந்து தலையை பிடிச்சிடலாம், அல்லது சுடுதண்ணி வச்சு கொடுக்கலாம், டெம்பிளோட போடுறதுன்னு சொல்லலாம், ஏதாவது வந்து அவன் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைப்பா. ஆனா ஒரு ஆணிடத்துல வந்து அது பெரும்பாலும் வராது. தலைவலின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் இறங்கி போயிட்டு உனக்கு தலைவலினா நீ இன்னைக்கு ஆக்காத, நீ சும்மாரு, நான் போய் ஏதாவது கடையில வாங்கிட்டு வரேன், இன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு ஒன்றை செய்யாம தலைவலியா பிறல் உள்ள போடுன்னு சொல்லுவாங்க. பொம்பளை நினைப்பாங்க பிறநாள் போற விஷயம் தெரியாம தான் உங்கள்ட்ட வந்து பேசுறேன். இது நாங்க சின்ன வயசுல படிச்ச பாருங்க, தலைவலிதான் பிறநாள் போடணுன்றது. இவர் வந்து பெருசா பிறநாள் போடுதுன்னு சொல்றாரு. இவருக்கு தலை வந்து இருந்தா நாங்க ஒத்தனை கொடுக்கணும், இவருக்கு நாங்க சுடுதண்ணி வைக்கணும், இவர் கேத்தனி இஞ்சி போட்டு கேத்தனி ஊற்றி கொடுக்கணும், எங்களுக்கு தலை வழியில பிறந்தல் போடணும் அவர் சொல்லி தருவார். அப்ப அவன் என்ன, இவருக்கு மேல நான் அன்பு வச்சிட்டு இருக்கிறேன், அவர் என் மேல அன்பு வைக்கல. இந்த ஒரு எண்ணம் ஏற்பட எண்ணம் ஏற்பட ஆரம்பிச்சுச்சுண்டா சின்ன ஒரு இடைவெளி கிடைச்சிச்சுண்டா செய்தாலுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை உண்மைக்கு அது போதும். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா அவனுக்கும் இந்த மாதிரி இருக்கு, ஆனா இயல்புட அவன் பதற மாட்டான். இயல்புட நீங்க சில பெண்களை பொறுத்தளவுல இருக்கிறத விட எதையுமே கூட இருக்கிற மாதிரி காட்டிக்க பார்ப்பான். காசா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, ஆசையா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, இருக்கிறத விட கொஞ்சம் கூட தான் காட்டிக்க பார்ப்பாங்க. அது அல்ல அப்படித்தான் படைச்சிருக்காங்க, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஆனை பொறுத்தளவுல குறை இருக்கிற மாதிரி தான் காட்ட பார்ப்பான். பெரும்பாலும் காசை குறை இருக்கிற மாதிரி தான் மனைவி மாட்ட எல்லா ஆண்களும் காட்டுவாங்க. அப்ப இந்த வித்தியாசம் விளங்காததுனால பெண்களுக்கு சில நேரங்கள்ல மாப்பிள்ள மேல அவங்க அன்பு இல்லைன்னு நினைச்சிருவாங்க. அன்பா தான் இருப்பாங்க, இது அவங்களோட இயல்புற உள்ளது. அப்ப இந்த ஏற்ற தாழ்வுகள் சம்பந்தமான தெளிவு இருந்துச்சுன்னு சொன்னா கணவனுக்கு மனைவி மேலேயோ மனைவிக்கு கணவன் மேலேயோ இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடுகள் குறையாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரு கணவன் மனைவியுடைய உறவு இனிமையாக அமைகிறதுக்கான பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை புரிஞ்சு கொண்டு நடைமுறைக்கு போகிற போது எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகம், தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, விட்டு கொடுக்காதது, ஒருவருக்கு ஒருவர் இறங்கி போகாதது, இந்த மாதிரியான சுபாவங்கள் வந்து அதுக்கு தடையாமையுது. ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகிற போது தமிழ், அதாவது இந்தியா, இலங்கை இந்த மாதிரியான நாடுகள் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்பவுமே கணவனுக்கு அடங்கி போறவர்களாக தான் இருக்கிறாங்க பெரும்பாலும். ஏனைய நாடுகள்ல சுதந்திரம் என்ற பெயர்ல உருவாக்கி இருக்கக்கூடிய சிந்தனை போக்கு, பெண் உரிமை என்ற பெயர்ல உருவாக்கி இருக்கக்கூடிய சிந்தனை போக்கு ஆபத்தானது. ஆனால் இந்த இந்து கலாச்சாரம் இந்த அடியொட்டி வந்த பெண்களிடத்துல பெண்கள் அதாவது தாராளமாக கணவனுக்கு இறங்கி போகிற போக்கு இருக்குது. அதை நாங்கள் முரட்டுத்தனமாக மாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டிய தேவை ஆண்களுக்கு இருக்கு. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ்களை சொல்லி நான் உரையை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கப்படும். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா நலத்த இலைஹா சர்வத்துக்க, நீ பார்த்தால் உன்னை அவள் மகிழ்விப்பாள். கணவன் பார்த்தால் மகிழ்விக்கக்கூடிய நிலையில மனைவி இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, மேக்கப் போட்ட எல்லாரையும் பார்த்தா சந்தோஷம் வராது. மனைவி கணவன் பார்க்கும்போது மகிழ்விக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கணும், சுபாவத்தில் இருக்கணும், அந்த முகபாவனை இருக்கணும். அழகான மனைவி வரக்குல மோத்த தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அது அவனுக்கு பார்த்தா மகிழ்விக்கக்கூடிய தோற்றம் கிடையாது. எனவே இதுல பெண்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதுல சில நேரங்களில் வித்தியாசமான தவறுகள் நடக்கிறது. சில நேரங்களில் பெண்கள் அதாவது குசினியில வேலை செஞ்சு அதே நிலையோட மாப்பிள்ள வரும்போது இருப்பாங்க. கேட்டா என்ன பாக்குறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை பாக்குறதுக்குமே ஒரு ஆள் இருக்கிறாங்க மாப்பிள்ள. அப்ப அந்த நிலைய பெண்கள் மறக்கக்கூடிய நிலையை நாங்க பாக்குறோம். அப்ப பார்த்தால் மகிழ்விக்கக்கூடிய சுபாவத்துல தோட்டத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பெண்ணுடைய லட்சணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை அமர்த்தக அசாசுக்க, நீ ஏவினால் அவள் கட்டுப்படுவாள் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. மாப்பிள்ள சொன்னா மனைவி கேட்கணும். மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களில் கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவது கடமை. அல்லாஹு தஆலா நல்ல பெண்களை பற்றி சொல்கிற பொழுது சாலிஹா ஃபத்தாலிஹாத்து, அவங்க அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை செய்யறவங்களா இருப்பாங்க. வல் காணிதாத்து, காணிதாத்து அதாவது அவங்க கணவனுக்கு கட்டுப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்க தங்களுடைய கற்பை பேணுகிறவங்களா, தனிமையில மறைவாக இருக்கும் போதும் தங்களுடைய கற்பை பேணுகிறவங்களா இருப்பாங்க. அப்ப ஒரு பெண் அல்லாவிடத்துல நல்லவன் நிலையை அமைவதுன்னு சொன்னா அல்லாவுக்கு கட்டுப்படுறவங்களும் இருக்கணும், கணவனுக்கு கட்டுப்படுறவங்களாவும் இருக்கணும். கணவனுக்கு கட்டுப்படுவதை இன்னைக்கு சில பேர் வந்து அதை வந்து பெண் அடிமைத்துவம், பெண் அடிமைப்படுத்த பாக்குறாங்க எங்களை நிலையில பாக்குறாங்க, அது தவறான கோணம். கணவனுக்கு கட்டுப்படுவதுங்கிறது ஒரு இபாதத்து. சில விஷயங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு முடிவு அவரை எடுக்கிறாரு, பிழை இல்லை, மார்க்க ரீதியா பிழை இல்லைன்னு சொன்னா மனைவி வந்து தன்னுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்கலாம். அதனால பாதிப்பு வரும்னு சொன்னா இதுல என்னென்ன பாதிப்பு இருக்குதுங்கிறத மனைவி சொல்லலாம். ஆண்களுக்கு பெண்களுக்கு இதுல சில தவறுகள் இருக்குது. பெரும்பாலான ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் முடிக்கிற பொம்புல என்னை விட அறிவுல குறைஞ்சவளா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. பெரும்பாலான பெண்கள் நினைக்கிறாங்கன்னா, நாங்க படித்தவங்களா இருந்தா எங்களுக்கு படித்த மாப்பிள்ள தான் வேணும்னு நினைக்கிறாங்க. பிழை இல்லை, ஏன் பிழை இல்லைன்னு சொல்லி சொன்னா இறங்கி போறதுக்கு பிரச்சனை ஆகும். ஏன் ஆண்கள் தன்னை விட குறைய படிச்ச பெண்ணை தேடுறாங்கடா, இவ நமக்கே புத்தி சொல்ல வருவா, நமக்கு மேல போவான்னு பாக்குறாங்க. வெளியில போயிட்டு நீங்க முட்டாளாகிறத விட மனைவி சொல்லி திருப்பி தந்தா உங்களுக்கு நல்லது தானே. நான் போய் வெளியே போய் மலையனாகிறத விட என் பொண்டாட்டி தான் மலையனாகி அவ திருப்பி தந்தா வெளியே போகும்போது நான் புத்திசாலியா போகலாம. மனைவி திருத்திட்டாவதுனால அவருக்கு எந்த கேவலமும் வருது இல்லையா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, மனைவிக்கு முன்னால் அவகிட்ட நம்ம பணிஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படியான இயல்புல நம்ம இருந்தோம்னு சொன்னா வெளியில நாங்க பணிய வேண்டிய நிலை வரும். அவ மனைவி நல்ல விஷயத்தை சொல்லிட்டாரான்னு நம்ம கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியினுடைய ஆலோசனை பிரகாரம் பல இடங்கள்ல நடந்திருக்கிறாங்க. எனவே அந்த விஷயத்தை நம்ம கவனத்துல கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, அவன் வாக்களித்தால் இவன் நிறைவேற்றுவா, கணவன் வாக்களித்தால் மனைவி நிறைவேற்றுவா, கணவனுடைய வாக்குக்கு எதிராக மனைவி வந்து நிற்க மாட்டான். ஒரு நல்ல மனைவின்னு சொன்னா கணவனுடைய வார்த்தையை பாதுகாக்குவதில் அவ கவனம் செலுத்துவா என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மனைவியினுடைய லட்சணத்தை சொல்றாங்க. இதே போல ஒரு ஆணை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையாக சொல்கிற போது, நீ சாப்பிடுகிற போது அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீ ஆடை அணிகிற போது அவளுக்கு ஆடை அணி கொடுக்க வேண்டும், அவளை கேவலப்படுத்தி நீ பேசக்கூடாது, வீட்டை தவிர வேற என்னும் வெளியில வந்து அவளுக்கு அதாவது அவன் மேல உள்ள வெறுப்பை நீ காட்டக்கூடாது. மனைவி மேல வெறுப்பு இருந்தா வீட்டுல வச்சு அந்த வெறுப்பை நம்ம வெளிப்படுத்தலாம், வெளியில அந்த வெறுப்பை நாங்க வெளிப்படுத்த கூடாது, முகத்துல அறையக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கணவன் மனைவிய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தா அணுகுவதற்கான வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா தான் எங்களை எல்லா சைட்டும் சரியா. குடும்பத்துல மனைவியோட அவனுக்கு பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனை குடும்பத்துல மன்னிக்காது, அவனோட பிசினஸ்லயும் பிரச்சனையாகும், அவனோட மூளை சரியா வேலை செய்யாது. இதை கணவன் மாதிரி விளங்கி கொண்டு மனைவியை குழப்பி கொள்ளக்கூடாதுன்னு விளங்கணும். மனைமா நிலை கொண்டா மாப்பிள்ளைக்கு நம்ம டிஸ்டர்ப் கொடுத்தோம்னு சொன்னா அவங்க குஞ்சம் மட்டும் இல்லை, அவங்க பிசினஸ் வெளியுலக வாழ்க்கை எல்லாமே கெடும். அவருடைய பிசினஸ் கெட்டுச்சுன்னா நம்மளோட சுகம் எல்லாம் இல்லாம போகும், அவருடைய வருமானம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அது எங்களுக்கு தான் பிரச்சனையாகும். எனவே எங்களுடைய நல்ல வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கை கெடாமல் இருக்கும்னு சொன்னா எங்களை உறவை நம்ம சீர் செஞ்சு கொள்ளணும், உறவுக்குள்ள பிரச்சனையை உண்டாகி கொள்ளக்கூடாது, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நாங்களை தயாராகி கொள்ளணும். குடும்ப வாழ்க்கைனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனை நம்ம பெருசாக ஆக்கக்கூடாது, பூதாகரமா ஆக்கக்கூடாது, என்னால என் மாப்பிளைக்கு சொல்ல என்கிற நிலை என் கணவனுக்கு வந்துடக்கூடாது. இதே போல ஒரு கணவன் என்னால என் மனைவிக்கு நிம்மதி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகக்கூடாது என்கிறத கவனமா கொண்டு நிலைக்கு நாங்க வாழ்ந்தோம் குடும்ப வாழ்க்கையை பாதத்தாகவும் இனிமையாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் பார்த்து அதை எங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக அமையக்கூடிய தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, நாராணியா என்ற போட்டி, இந்த உணர்வுகளை நாங்கள் தவிர்த்துக் கொண்டோம் சொல்லி சொன்னால் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியமாக அமைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இது போன்ற ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லா சலாத்தாலா ஆக்கியாருவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹ தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.